சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 25 அத்தியாயம். சகோதரி. செம்பருத்தி மலரின் சாற்றை பிழிய எழுந்த பூவழகியின் செங்கமலக்கை சற்றென்று நின்று விட்டதையும், அவள் தாமரை விழிகள் வியப்பினாலும் சந்தேகத்தினாலும் பெரிதாக மலர்ந்து தன் முகத்தில் பதிந்ததையும் கண்ட திருமாவளவன் கரை கடந்த உணர்ச்சியாலும் உணர்ச்சி தூண்டிய ஆவேசத்தாலும் தான் எல்லை மீறி பேசிவிட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டு மருத்துவ சாற்றையும் கருணை நீரையும் கலந்து தன் காலில் தெளித்து அந்த வேளிற்குள மாதரசியின் உள்ளத்தில் எழுந்த சந்தேகத்தை துடைக்கும் நோக்கத்தோடு, ஏன் என்னை அப்படி கூர்ந்து பார்க்கின்றாய் பூவழகி? நான் பேசியதில் உன் மனத்தை புண்படுத்தும் சொற்கள் ஏதாவது இருந்தனவா என்று கல்லும் கரையும் குரலில் கேட்டான். பூவழகி அவன் கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல் அவன் முகத்தை நீண்ட நேரம் ஊன்றி கவனித்து அந்த முகத்தில் இருந்து கம்பீரத்தையும் கண்களில் சதா ஒளிர்விட்ட அதிகாரத்தையும் கண்டு, இந்த வாலிபன் சாதாரண மனிதனா? இருக்க முடியாது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். தன் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவள் தன்னை உற்று கவனிப்பதையும், அவள் சித்தத்திலே ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து அலைமோதுவதையும் முகபாவத்திலிருந்தே கண்டுகொண்ட திருமாவளவன், பெண்களில் பேசாமடந்த அபூர்வம், அந்த அபூர்வ பிறவிகளில் நீயும் ஒருத்தி அப்பூவழகி என்று மறுபடியும் பேச்சு கொடுத்தார். இந்த இரண்டாவது கேள்வியை கேட்டதும் பூவழகி தன் அழகிய இதழ்களில் சற்றே புன்முறுவலை காட்டி, ஏதோ பழைய கதை பேசுகின்றீர்கள் என்று பதில் சொன்னாள். எது பழைய கதை என்று திருமாவளவன் கேட்டான், குரலில் லேசாக ஆச்சரியத்தை காட்டி. பேசாமடந்தையின் கதை புதுக்கதை ஏது? ஆண்களிலும் பேசாமடந்தை உண்டு என்பது என்று சொல்லி வாயை திறக்காமல் நின்ற இளம்சழியனையும் சமணத்துறவையையும் பார்த்தாள் பூவழகி. பூவழகியின் சித்தத்தில் உலாவிய எண்ணங்களை புரிந்து கொண்ட திருமாவளவன், தன் எச்சரிக்கையினாலேயே படைத்தலைவனும் சமணத்துறவையும் மௌனமாகிவிட்டார்கள் என்பதையும், அந்த வேளிர் குழப்பின் அறிந்து கொண்டு விட்டாள் என்பதையும், தன்னை பற்றி ஏதோ சந்தேகப்படுகின்றாள் என்பதையும் உணர்ந்து கொண்டாலும் அதை வெளிக்காட்டாமல் மெல்ல நகைத்தார். ஏன் நகைக்கின்றீர்கள் என்று கேட்டாள் பூவழகி. பெண்கள் கண்களில் இருந்து எதுவும் தப்பவில்லை என்பதை பார்த்தேன். எதை சொல்கின்றீர்கள்? படைத்தலைவரையும் துறவியாரையும் நீங்கள் பார்த்த பார்வையிலிருந்து அவர்கள் மௌனத்திற்கு நான் தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு விட்டீர்கள். இதற்கு பிரமாத ஆராய்ச்சி தேவையில்லையே. இருங்கோவிலின் வீரர்களிடமிருந்து படுகாயத்தோடு தப்பியிருக்கின்றீர்கள். இங்கு உள்ளுக்கு வந்தது முதல் படைத்தலைவரும் துறவியாரும் ஆந்தை போல விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் மூவர் முகத்தையும் பார்த்தாலே இங்கு நடக்கும் மௌன நடகத்துக்கு தலைப்போகும் காரணம் இருக்கிறது என்று தெரிகிறது. தவிர நீங்கள் பேசும் பேச்சு
அதற்கென்ன? பூவழகி நிதானமான குரலில்தான் பதில் சொன்னாள். ஆனால் அவள் பதில் சோழ மண்டல அதிபதியான திருமாவளவன் நிதானத்தை மட்டுமல்லாமல் அறையிலிருந்து மற்றவர்கள் நிதானத்தையும் தூக்கி எறிந்து விட்டது. திருமாவளவன் மீது தன் வேல்விழிகளை நாட்டிய அந்த வேளிற்குள்ள பாவை சொன்னாள்,
நீங்கள் பேசும் பேச்சு சாதாரண மனிதன் பேசும் பேச்சா இல்லை என்று.
இந்த பதிலை கேட்டதும் பஞ்சனையில் சற்று நெளிந்து திருமாவளவன்,
என் பேச்சுக்கும் சாதாரண மனிதன் பேச்சுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று வினவினார்.
என்னை பூவழகி என்று பெயர் சொல்லி அழைக்கின்றீர்கள்? அப்படி என்னை என் தந்தையும் இன்னொருவரும் தவிர வேறு யாரும் அழைக்க துணிந்தது இல்லை என்று சொல்லிய பூவழகி அந்த இன்னொருவரை பற்றி குறிப்பிட்ட போது, இளம்சொழியனை ஒரு பார்வை கோபத்தோடு பார்த்துவிட்டு மீண்டும் விழிகளை திருமாவளவனை நோக்கி திருப்பினாள்.
அவள் விழிகள் திசையையும் குரலில் துளிர்த்த உஷ்ணத்தையும் கவனித்த திருமாவளவன், இங்கு ஏதோ காதர் போர் நடக்கிறது என்பதை ஊகித்துக் கொண்டாலும் அதை வெளிக்காட்டாமல் பேச்சை வேறு திசையில் திருப்ப எண்ணி, அம்மா, உன்னை பெயர் சொல்லி அழைத்தது குற்றமா? அன்னையைப் போல் எனக்கு மருத்துவம் செய்யும் உன்னை என் சகோதரியாக பாவிப்பது தவறா என்று கேட்டான்.
தவறல்ல வாலிபரே, தவறல்ல. தனக்கு பரிச்சயம் இல்லாத பெண்களை வயது கிரமத்தையொட்டி தாயாகவும் சகோதரியாகவும் பாவிப்பதுதான் அறவழி. ஆனால் அந்த வழியை ஒட்டி எல்லா மங்கையையும் ஒரு வாலிபன் பெயர் சொல்லி அழைக்க முடியுமா? அப்படியே அழைத்தாலும் ஊர் மக்கள் சும்மா இருப்பார்களா என்று பூவழகி கேள்வி கேட்டாள்.
உண்மை என்று திருமாவளவனும் ஒப்புக்கொண்டார்.
அது மட்டுமல்ல, துணிவுடன் என்னை நீங்கள் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீர்கள். அந்த அழைப்பில் நான் சகோதரி என்ற சொந்தத்தை மட்டும் காணவில்லை, அதிகாரத்தையும் கண்டேன்.
அதிகாரமா?
ஆம், உங்கள் குரலில் அதிகார ஒளி இயற்கையாக இருக்கிறது. என் பெயரை யார் சொன்னாலும் வெகுண்டு எழக்கூடிய படைத்தலைவர் கூட நீங்கள் கூப்பிடுவதை சகஜமாக எண்ணிக்கொண்டு நிற்கின்றார்.
தவறாக நினைக்க வேண்டாம் இதில்
என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தார் துறவியார்.
மர்மம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அடிகளே என்று அவர் பேச்சை வெட்டிய பூவழகி மேற்கொண்டும் அவரை நோக்கி, மருத்துவத்தில் நான் முழு கவனம் செலுத்தியிருந்தாலும் உங்கள் ஜாடை மாடிகள் என்னால் பூர்ணமாக கவனிக்க முடியாவிட்டாலும், இந்த அறையில் நிலவிய அனாவசிய மௌனத்திலிருந்தும் இந்த வாலிபர் முகத்தில் சுடர்விடும் பெருங்குடி பிறப்பின் கலையிலிருந்தும் இவர் வார்த்தை உங்களுக்கு தேவ வாக்கு என்பதை அறிந்து கொண்டேன்.
இருங்கோவேலின் வீரர்கள் இவரை துரத்தி வந்ததிலிருந்து இவர் இருங்கோவேலின் பரம வைரி என்பதையும் புரிந்து கொண்டேன். இருங்கோவேலுக்கு பரம வைரி சோழ மண்டலத்தில் ஒருவர்தான் உண்டு. அவர் சரித்திரத்தை பற்றி பேசுகிறார். என்ன என்று அதிர்ச்சி அடைந்து எழுந்திருக்க முயன்ற திருமாவளவனை படுக்கையில் தனது இடது கையால் அழுத்தி படுக்க வைத்த பூவழகி, அஞ்ச வேண்டாம், இங்கு எல்லோரும் இளஞ்சேட் சென்னியின் குலவிளக்கிடம் பக்தி கொண்டவர்கள்தான். உங்கள் முகத்தில் உள்ள ராஜகலை உங்களை முதலில் காட்டிக் கொடுத்தது. அப்பொழுது முழு உண்மை எனக்கு தெரியாது. இருங்கோவேலின் வீரர்கள் துரத்தி வந்தபோது கூட அதிகமாக உண்மை துளங்கவில்லை எனக்கு. ஆனால் நீங்கள் பெயர் சொல்லி அழைத்தீர்கள், அப்பொழுது விழித்துக் கொண்டேன். அதை எதிர்க்காமல் இருந்தாரே படைத்தலைவர், அப்பொழுது புரிந்து கொண்டேன். சரித்திரத்தை பற்றி பேசினீர்களே, அப்பொழுது கிடைத்துவிட்டது விளக்கம் பூரணமாக என்ற உணர்ச்சி மெல்ல மெல்ல பொங்கி உச்ச நிலை அடைய பேசினாள் பூவழகி. ஏன் தனி மனிதன் தன் சுயசரித்தியை பற்றி பேசக்கூடாதா பூவழகி என்று கேட்டான் கரிகாலன். பேசலாமானால் தாங்கள் சரித்திரத்தை பற்றி பேசும் போது நாட்டின் சரித்திரத்தை பற்றி ஆவேசத்தோடு பேசுகின்றீர்கள். இந்த பெயர் சரித்திரத்தில் நிலைக்கும் என்று எத்தனை திட்டமாக சொன்னீர்கள். உங்கள் உணர்ச்சி, உங்கள் ஆவேசம் உங்களை காட்டிக் கொடுத்தது. வாலிப வயதின் தவறு அது. இருங்கோவேலை போன்ற ஒரு துன்மார்க்கனை சமாளிக்க வேண்டுமானால் இந்த தவற்றை இனி செய்யாதீர்கள். வேண்டுமானால் படைத்தலைவர் பாடம் சொல்லித்தருவார் என்றாள். படைத்தலைவரா என்று கேட்டான் திருமாவளவன். ஆமாம், உள்ளத்தில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் பேச்சிலோ பார்வையிலோ காட்டமாட்டார் என்று சொல்லி இகழ்ச்சி புன்முறுவல் கோட்டினாள் பூவழகி.
படைத்தலைவர் அப்படிப்பட்டவர் அல்லவே
என்று இடையே புகுந்தால் துறவியார். படைத்தலைவரை உம்மை விட எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்ன பூவழகி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மருத்துவத்தில் முனைந்தாள். செம்பருத்தி சாற்றை கிண்ணத்திலிருந்து துணியில் நனைந்து மெல்ல மெல்ல திருமாவளவனின் காலில் பிழிந்தாள். பின்பு காலில் பச்சிலைகளை வரிசையாக அணைத்து மெல்லிய துணியால் காலை லேசாக கட்டினாள். கடைசியாக அறையை விட்டு வெளியே சென்று சற்று நேரத்திற்கு எல்லாம் நீளமான புலித்தோல் பட்டையுடன் திரும்பி வந்து அந்த பட்டையை காலில் சுற்றி மேழும் கீழும் பட்டு கயிறுகளால் பிணைத்து பச்சிலைகளை கிழி விழாதபடி செய்து கட்டை அசைத்து பார்த்து, இனி 2 நாட்களுக்கு கட்ட விழாது, சில வினாடிகளில் சாரும் இறங்கிவிடும், நீங்கள் எழுந்து கூட நடக்கலாம் என்றாள். என்னை விரட்டுகிறாயா பூவழகி என்று கேட்டு நகைத்தான் திருமாவளவன். நான் பிடித்து வைத்தாலும் நீங்கள் இங்கு இருக்கப் போவதில்லை, இருக்கவும் கூடாது. எந்த வினாடியிலும் இருங்கோவேல் இங்கு வரலாம்.
இருங்கோவேல் இங்கு வருவானா
என்று திகைத்து கேட்டார் துறவி. ஆம் துறவியாரே, அவன்தான் எங்களை இங்கு அழைத்து வந்தான். வெகுநேரம் கழித்து முதன் முதலாக பேசினான் படைத்தலைவன். நீயும் இன்பவள்ளியும் ஊரையூருக்கு சென்றதாக கேள்விப்பட்டேன்.
உறையூருக்கு தந்தை அழைப்பதாகத்தான் ஓலை. ஓலை வந்தது புகாருக்கு. அந்த ஓலையை கண்டுதான் உறையூர் வீரர்களிடம் எங்களை ஒப்படைத்தான் புகார் கோட்டை தலைவனும். ஆனால் சிறிது தூரத்திற்கு பின்னர் எங்கள் ரதம் சுவடு மாறியது. கருவூருக்கு கடுங்காவலோடு கொண்டு வரப்பட்டோம். அன்று முதல் இந்த மாளிகையில் சிறையிருக்கின்றோம் என்றாள் பூவழகி.
இருங்கோவேல் எதற்காக பூவழகியை புகாரில் இருந்து கிளப்பி கருவூருக்கு கொண்டு வந்திருக்கின்றான், எதற்காக உறையூரை விட்டு கருவூரிலேயே நடமாடுகின்றான் என்பதை பற்றி படைத்தலைவன் தீவிரமாக யோசனையில் இறங்கினான். ஆனால் பூவழகி மட்டும் அந்த யோசனைகளுக்கு இடம் கொடுக்காமல்,
மன்னர் இனி எழுந்திருக்கலாம், உதயம் நெருங்க இன்னும் 3-4 நாழிகைகளே இருக்கும், எந்த வினாடியும் இங்கு வந்து போன வீரர்கள் திரும்பக்கூடும்
என்று எச்சரிக்கவே திருமாவளவன் மெல்ல சிரமப்பட்டு பஞ்சனையிலிருந்து எழுந்து இடது காலை தரையில் ஊன்றினான்.
கரிகாலரே, அந்த காலை 2 நாட்களுக்கு மெல்லவே ஊன்றுங்கள்.
எச்சரித்ததன்றி சரித்திரத்தில் பிற்காலத்தில் பிரசித்தமான அந்த பெயரை திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக முதன் முதலில் உச்சரித்த பூவழகி இன்பவள்ளியை நோக்கி, இன்பவள்ளி, பின்கட்டு வழியாக கொட்டடிக்கு சென்று உன் புறவையை அவிழ்த்து வாயிற்பக்கம் கொண்டு வா என்று உத்தரவிட்டாள். பூவழகியின் கட்டளையை நிறைவேற்ற இன்பவள்ளி சென்றதும் ஆடைகளை சரிப்படுத்தி தன் வாளையும் இடையில் கட்டி கொண்டு புறப்பட சித்தமான சோழ நாட்டு இளவலை அழைத்துக் கொண்டு பாழடைந்த மாளிகையின் வாயிலை அடைந்த படைத்தலைவனும் துறவியும் அங்கு புறவி ஒன்றை பிடித்துக் கொண்டு இன்பவள்ளி தயாராக நிற்பதைக் கண்டனர். இன்பவள்ளியின் கையிலிருந்த சேலத்தை வாங்கிக் கொள்ள முன்பாக மாளிகை படிகளில் நின்ற பூவழகியின் கைகளை பிடித்துக் கொண்ட கரிகாலன், சகோதரி, ஒருமுறை என்னை பெயர் சொல்லி அழை என்று கெஞ்சினான்.
கரிகாலரே
என்று மிருதுவாக குழைந்த குரலில் சொன்னாள் பூவழகி. இந்த பெயருடன் உன் தயவால் மீண்டும் உயிருடன் உலகத்தில் நுழைகின்றேன் சகோதரி. என் தந்தையின் கனிவாயிலிருந்து புறப்பட்ட இந்த பெயரோடு தரணியையும் மாள முயலுவேன். நான் மீண்டும் சந்திப்போம். அப்பொழுது நீ என் தங்கை, நான் உன் அண்ணன். நினைப்பிருக்கட்டும். இருக்கும். தொண்டை அடைத்தது, கண்களில் நீர் சுரந்தது பூவழகிக்கு. காயமடைந்த கரிகாலன் தன்னந்தனியே செல்கின்றான என்ற சோகத்தால் பெருமூச்சு ஒன்றும் அவள் இதயத்திலிருந்து எழுந்தது. அந்த தாபத்தின் கருணையின் உணர்ச்சி வெள்ளத்திலே மிதந்து செல்லுபவள் போல புறவி மீது ஏறி எதிரே இருந்த காட்டுக்குள் மறைந்தான் கரிகாலன். மற்றவர் வீட்டுக்குள் நுழைந்தனர்.
கடைசியாக நுழைய போன துறவி மட்டும் காட்டு முகப்பின் சருகுகளின் சலசலப்பை கேட்டு சற்று நின்று திரும்பி பார்த்தார். மரங்களின் நிழலில் நின்றிருந்த ஒரு கருப்பு உருவத்தின் தலை மட்டும் மரக்கூட்டத்தை அடுத்த வெளி சதுக்கத்தில் நிழலாக நீட்டி கிடைத்தது. அந்த பகுதியை உற்று கவனித்துவிட்டு மறைந்து நிற்பவன் யாராக இருக்கக்கூடும் என்று நினைத்து பார்த்து விடை காணாத அடிகள் முன்னே சென்றவர்களை திரும்ப அழைக்க வாயை திறந்தார். அதை உணர்ந்து கொண்டது போல இருளில் நின்றிருந்த உருவம் வாயில் ஒரு விரலை புதைத்து யாரையும் அழைக்காதே என்று எச்சரித்ததன்றி கையை நீட்டி அவரை வாயென்று அழைத்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.